சாதோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. அம்பாளுடைய நாமாக்கள்ல நிரஞ்சனா நிர்லேபா நிர்மலா இந்த நாமாக்கள் போன தரம் பார்த்தோம். அதுல உபாசகர்கள் மூணு விதமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஆணவமலம் மட்டும் இருக்கிறவா விஞ்ஞான கேவலாள்னு பேரு. ஆணவமலமும் அதோடைய தேகத்தை ஆரம்பிக்க கூடியதான கார்மிக மலமும் இருக்கக்கூடியவாளுக்கு பிரளயாக்கலாள்னு பேரு. வேத புத்திய உண்டு பண்ணக்கூடியதான மாயாக்கியமலம் மாயிக மலம் அப்படிங்கிற ஒரு மலமும் இருக்கிறவா அவளுக்கு சக்கலாள்னு பேர். சோ முதல்ல ஒரு மலம் மட்டும் இருக்கிறவா விஞ்ஞான கேவலாள், ரெண்டு மலங்கள் இருக்கிறவா பிரளயாக்களால், அதே போல மூணு மலங்களும் சேர்ந்து இருக்கிறவா சக்கலாள். சாதாரணமாக மனுஷாள்லாம் இந்த சக்கலாள உள்ள சேர்ந்திருக்க. சனக சனந்தநாதிகளோட பகவான் மனசுக்குள்ளேயே அவ தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானத்துல அவளுக்கு வழிய காட்டி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஆகையால் விஞ்ஞான கேவலாள் அப்படி நால்வர்கள். அதற்கு பிறகு மற்றவர்கள் மகர்ஷிகளுக்கு அவளுக்கு பிரத்யட்சமாய் பகவானே நேரா வந்து பிரத்யட்சமாய் அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து அவளை ஆட்கொண்டவர்கள் அவள் பிரளயாக்கலாள். மனுஷியால் சாதாரணமான மனுஷியாளுக்கு குரு ரூபமாக வந்து குருவின் வாக்கில் இருக்கக்கூடியதான சொல்லாக அமைஞ்சு அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை இதயத்தில் பூரும்படி பண்ற. சோ இந்த சாதாரணமான மனுஷியாளுக்கு எப்படின்னா குரு சொல்றார், குரு ஏதோ படிச்சிருக்கார், ஆனா அவர் எப்படி பண்ணிட்டு இருக்கார், அந்த வித்யைய அபியாசம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிண்டு சர்வதா சர்வ காலமும் ததேக சித்தனாயிருந்து மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு இருந்து அதே வழியில இருக்கக்கூடியதான அவருடைய நாக்கு நுனியில பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க. அவர் சொல்லக்கூடியதான சொல் வழியாக நம்ம காதல விழுந்து உள்ள போய் மூணு விதமான மலங்களையும் நீக்கி அவளுக்கு தன் ஸ்வரூபம் தானே புரியும்படி அவ அனுகிரகம் பண்ற. இப்படி மூணு விதமான மனுஷியாலையும் சொல்லி அதுல நிர்லேபா எனக்கூடியதான நாமாவில ஒரு விதமான பூச்சு வேலையும் இல்ல, மாயிக்கமான சம்பந்தம் இல்லாதவர்கள், கர்ம சம்பந்த லேபம் இல்லாதவர்கள், கர்மண லேபம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னார். கர்ம சம்பந்தமான லேபம் ஏன் இல்ல, அம்பாளுக்கு கர்மா இல்ல, கர்மாக்களுக்கு அதீதமானவள், ஆகையால் அவளுக்கு லேபம் இல்ல. நமக்கெல்லாம் கர்ம சம்பந்த லேபம் இருக்க, ஏன்னா அதனாலத்தானே பிறந்திருக்கோம். லோகத்துல மனுஷியால் பிறவி எதனால வந்திருக்க, போன ஜென்மாவில பண்ணினா பிராரப்த கர்மாவுடைய மிச்சம் இருக்க, அதனால வந்திருக்கும். சோ ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கிறது ஜென்மாந்தரத்துல அவனிடத்துல இருக்கக்கூடியதான சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவாக மாறி அந்த பிராரப்த கர்மாவனுடைய ஒரு பகுதியினா அனுபவிக்கிறதுக்காகத்தான் இப்பிறவையே எடுத்துக்கொண்டிருக்கான். ஆகையால் எல்லோருக்கும் மாயிக்கமலம் இருக்கு. அந்த மாயிக மலம் போகணும் அவளுக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடியதான கர்மாக்கள்னா அழியணும். இந்த கர்மாக்கள் அழியறதுக்கு வழி என்ன, லேபம் இல்லாதன அம்பாளை தியானம் பண்றது. இந்த அம்பாளை தியானம் பண்ணினா என்ன பண்ணிட்டு இருக்க அம்பாள், உங்க ஹதயத்துல சதா தத்பாவ பாவிதா அம்பாளையே நினைத்து கொண்டிருப்பதனால் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த மனசுல பூந்துண்டு மனசுல ஞானத்தை வரும்படி பண்ற. அது என்னைக்கு, இன்னைக்கு நாளைக்கு சொல்ல முடியுமா, இல்ல. ஒரு 10-15 வருஷம் உபாசனை பண்ணின பிறகு அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான மற்ற தோஷங்கள்லாம் நீங்கின பிறகு அவளுடைய இதயத்துல தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா, மிருத்யுக்தமாக இருக்கக்கூடியதான சம்சார கடல்ல இருந்து அவளை தூக்கி விடுகிறேன். எப்படி, அவளுக்குள்ள அந்த ஞான தீபத்தை ஏத்தி வச்சு ஞான தீபேன பாஸ்வதா ஒழிக்கக்கூடியதான ஞான தீப ஞான தீபத்தை அறிவொளியை அறிவு ஒளி அறிவொளியை ஏற்றி வச்சு அவளுக்கு அஞ்ஞானத்தை போகும்படி பண்ணுகிறேன். எப்பொழுது அஞ்ஞானம் போகிறதோ அஞ்ஞானத்தினால் உண்டான கர்மாக்கள் எல்லாம் போயிடுறது. கர்மாக்கள் போயிடுத்துன்னா மறுபிறவி இல்ல, மறுபிறவி இல்ல, இந்த சரீரம் கீழே விழுந்ததுமே அம்பாளோட ஐக்கியமாகிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நிர்லேபாங்கிற நாமாவில நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நிர்மலா அப்படிங்கிறது என்ன மலம்னு சொன்ன முக்கியமான மலம் எது? ஆணவ மலம். ஆணவ மலத்து மேலத்தான் கார்மிக மலம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது காயிக மலம். சோ இந்த ஆணவ மலம்ங்கிறது இன்னர் ரிசஸ் மைண்ட்ல இருக்கு. நமக்கு தெரியாமலேயே நான் உயர்ந்தவன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. அத பார்க்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி உயர்ந்தவன்? பல ஆஸ்பெக்ட்ல வரலாம். நான் அழகா இருக்கேன்னு சில பேருக்கு இருக்கலாம், நான் பணக்காரன்னு சில பேர் இருக்கலாம், நான் நல்லா பேசுவேன்னு சில பேருக்கு இருக்கலாம், நான் பாடுவேன்னு சில பேருக்கு இருக்கலாம், இல்ல நிறைய சக்தி என் இடத்துல இருக்குன்னு சில பேருக்கு இருக்கலாம். அவாவாழ்டிய அசாதாரணமான குணங்கள் சொல்ல முடியாது. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சில பேருக்கு இருக்கலாம், ஒண்ணுமே இருக்காது பொருக்கு, இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். யார் என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்னு கர்வத்தோடையும் சில பேருக்கு இதுதான் ஆணவ மலம் பேர். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க என்னென்ன பண்றீங்களோ வாழ்க்கையில எல்லாம் அம்பாள் போட்ட பிச்சுன்னு என்ன இருக்கணும். நான் கண்ணால பாக்கறேன், காதால கேட்கறேன், மூக்கால மொகர்றேன், அல்லது ஒரு கையால எழுதுகிறேன்னு சொன்னா எப்பொழுதுமே அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் வரும். அதே போல இந்த குருநாதருடைய அனுகிரகத்தினால்தான் உள்ள பூந்துண்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் மனுஷாளுக்கு வரணும். இப்படிப்பட்டதான எண்ணம் வறுமையானால் அவ கர்வம் வராம இந்த ஆணவ மலம் கிட்ட வராம இருக்கணும். நமக்கு தெரியாம அப்படித்தான் எல்லாம் ஆட்டாட போதியாட்ட நூறு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு கையை வாய போத்திட்டு அப்படியே நிப்பான், அது உள்ளூர் அகங்காரம். அதுக்கு யாரு பாத்துக்கிறது? அவனவனே அவனுக்கு பாத்துக்கணும். இன்னொருத்தர் இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் அகங்காரம் இல்லாம இருக்கேனா, நிஜமா எனக்கு தெய்வ பக்தி இருக்கா இல்ல குரு பக்தி இருக்கான்னு அவனவனே அவன் பாத்துக்கணும். அந்த குரு பக்தி தெய்வ பக்தியானது அவனுக்கு மேலும் மேலும் உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம இது இன்னும் பண்ணிட்டோம் ஆயிடுத்துன்னு இல்ல, எப்பொழுதும் ஒரு கொடுத்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஆணவ மலமும் இல்லாததான ஒரு நிலை அது நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் நிர்மலா அப்படின்னு. நிர்மலா ஆணவ மல அபாவவதி, ஆணவ மலம் இல்லாதவள். மலஹா ததாத்மா ததபாவவதி, அதனால அப்படி இல்லாதவள். அதனால என்ன விவகாரம்? எப்பொழுதுமே ஒரு விதமான மலமும் இல்லாதான ஒரு நிலையை அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். சரி, அதற்கு பிறகு முக்த ஜீவஸ்து லட்சயேவா, முக்த ஜீவன் இருக்கானே, ஞானம் வந்த பிறகு ஜீவன் முக்தன்னு சொல்றோமே அவனுக்கு மலம் இல்ல. கார்மண மலம் பிராரப்த கர்மா சிறிதளவுக்கு இருக்கும், அதாவது சரீரம் நிக்கிறது. ஜீவன் முக்தனா இருக்கிறவனுக்கு ஞானம் வந்தாச்சு, சஞ்சித கர்மா போயிடுத்து, ஆகாமி கர்மா ஒட்டாது, நாளைக்கு பண்ணக்கூடியதான கர்மா இனிமேல எப்பொழுதும் ஒட்டாதவருக்கு பிராரப்த கர்மா 90% போயிடுது, கொஞ்சம் அப்படி நிக்கிறது. அந்த ஜீவன் முக்தனுக்கும் நிர்லேபா, வேற லேபம் இனிமேல கர்மா வராதோ இல்லையோ. அதனாலதான் சூத்திரக்காரர் சொல்லும் பொழுது எப்படி அவன் அந்த ஸ்வரூபத்தை அறந்ததுமே அஸ்லேஷ வினாதவ், மேல இருக்கக்கூடியதான கர்மாக்கள் ஒட்டாது, இனிமேல் அவன் பண்ணக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்கள் அவனை ஒட்டாது, முன்னால பண்ணினதான ஞானம் வருவதற்கு முன்னால பண்ணினதான கர்மாக்கள் அழிந்துவிடும். தததிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசௌ தத்வியபதேசாத் அப்படிங்கிறார் பிரம்மசூத்திரத்துல. ஆகையால் இனிமேல இவ இருக்க ஒட்டாது. அதனால அவர் எப்படி ஜீவன் முக்தனோ நிர்லேபந்தான், எந்த கர்மா பண்ணினாலும் அவருக்கு ஒட்டாது. அதனால முக்த ஜீவத்து லட்சயேவா நித்தியமுக்தா இத்தியனேனவா தன்னிராசா. இங்க மட்டும் இல்ல, மேல நித்தியமுக்தான்னு ஒரு நாமா சொல்ல போறேன். அந்த நாமாவிலையும் இந்த ஆணவ மலம் இல்லை, கார்மிக மலம் இல்லைன்னு சொல்ல போறேன். இப்படி சச்சு எத்வா நித்திய சுச்சினஹா மாலின்ய பிரம ஆதாயகத்வா அவித்யைவ மலஹா. நித்தியமா நித்திய சுத்தா நித்திய புத்தா நிரவத்யா நிரந்தரா அப்படின்னு நித்திய சுத்தமான ஒரு ஸ்வரூபம் நம்ம ஆத்மா இருக்க, அது எப்பொழுதும் சுத்தமானது, அதுல அழுக்கு ஒட்டாது. ஆகாசத்துக்கு அழுக்கு ஒட்டுறதோ, ஆகாசம்னு ஸ்பேஸ், ஏதோ வானம் மேல இருக்குன்னு பாக்காதியோ. ஆகாசம்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா ஸ்பேஸ் அர்த்தம். இந்த ரெண்டு சவருக்கு நடுவுல ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒட்டுமோ? ஒண்ணு ஒட்டாது, அத நீங்க கத்தியால வெட்ட முடியாது. ஒரு ஷவர் வேணா நினைச்சு எழுப்பலாமே தவிர அது ஆகாசத்தை கத்தியால வெட்ட முடியாது. அதுல ஒரு விதமான ஒரு வாசனையோ உருவமோ எதுவுமே ஒட்டாது அந்த ஆகாசத்துல. ஆகாசத்திலேயே ஒட்டாதுன்னா ஆகாசத்தை உண்டு பண்ணினா அம்பாள் இடத்துல ஏதாவது லேபம் வருமா? ஒரு விதமான சம்பந்தமும் வராது. ஆகையா நித்திய சுச்சியா இருக்கிற அந்த ஆத்மாவில மனுஷியால பாருங்க, அந்த ஆத்மா தான் உங்களிடத்துல இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? எப்பொழுதுமே ஏதோ தோஷம் இருக்கா போலயே நம்ம நினைக்கிறோம். நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், என் உடம்பு சரியா இல்ல, ஏதோ கவலை இருக்கு மனசுல. மனசுல என்ன கவலை இருக்குன்னு அது சொல்ல மாட்டேங்கிற அண்ணன், ஏதோ புடுங்கறது சாருங்க. அவன் என்ன பண்றது? உள்ளூர் மனசுல ஏதோ பண்ணிட்டு இருக்க, என்னையா சொல்ல தெரியல. ஞாபகம் வச்சுக்கணும், மனுஷியாளுடைய மனசுல எவ்வளவு அகாதமான துன்பம் இருக்குன்னு அவாவாளுக்குத்தான் தெரியும். அன்னன்னைக்கு தூங்கி மறந்து போயிடுறோம், மறுபடியும் ஞாபகம் வருது. அப்ப எப்போ ஒரு நாளைக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசுல இப்படி இருக்கணும்னு நினைச்சேன். இல்ல என்ன பண்ண சொல்றேன், ஒண்ணுமே ஆகாது. ஒவ்வொருத்தருடைய மனுஷியாளுடைய ஒரு ஸ்வரூபமும் இன்னதுன்னு சொல்ல தெரியல. ஆனாலும் அதுக்கு மேல என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, எனக்குடியதான பக்தி உங்களுக்கு இருக்குமேயானால், எப்படிப்பட்டதான துன்பம் இருந்த போதிலும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்குற எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால், குரு தானா ஓடி வர வந்து அவருடைய கருணார்த்த ஹிருதயத்தினால உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி நல்ல வழியை சொல்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குரு சொன்ன வார்த்தையை மறந்து போயிட்டே இருப்போம், 90% மறந்து போயிடும். அது கூடாது. முக்கியமான என்ன வார்த்தை சொன்னாலும் அதை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தாலும் க்ஷேமமா இருப்பேள் அப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்ததுனால நித்திய சுச்சியா இருக்கக்கூடிய எப்பொழுதும் சுத்தமா இருக்கிறது. சில பதார்த்தங்கள் எவர் பியூர், எப்படி கங்கா ஜலம், அது சுத்தமான பதார்த்தம்னு வச்சுட்டு இருக்கோம். ஹிமவத் பர்வதம், அதுல ஒரு தோஷமும் வராது. அந்த ஹிமாலய பர்வதத்துல அந்த பனி இருக்கு பத்தில, அந்த பனி கரைஞ்சுட்டே இருக்கு, புதுசா புதுசா வேற பனி வந்துட்டே இருக்கு, நித்திய சுத்தம் அப்படின்னு சொல்ற. அதே போல பசும் பால் நித்திய சுத்தம், இப்படி சில பதார்த்தங்களுக்கெல்லாம் நித்திய சுத்தம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரியே நித்திய சுத்தமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விதமான தோஷமும் வராது. ஆனா தோஷம் இருக்குன்னு கருதுவது எதனால அப்படின்னு, அஞ்ஞானத்தினால, தெரியாதனத்தினால நாம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் நினைக்கிறோம். ஆனால் அந்த அவித்யங்கிறது அம்பாளுடைய அனுகிரகத்தினால போயிடுறது. அமாலின்ய பிரம ஆதாயகத்வாது அவித்யைவ மலஹா, இங்க அவித்யா தான் மலம், அரியாத்தனம் தான் மலம். மனுஷியாளுக்கு என்ன, அரியாத்தனத்தினால எதோ பண்ணிட்டு இருக்கா, எது நல்ல வழியோ, எது வேதம் சொல்றதோ, எது பெரியோர்களை அனுஷ்டானம் பண்றாளோ அதை விட்டு விட்டு வேற விதமா போறோம். பாருங்க, வஸ்திர தாரணத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம எப்படி மாறி போயிட்டோம், கம்ப்ளீட்டா மாறி போயிட்டுமே. அது சொல்றதுக்கு வழி மனுஷியால் இல்ல. அதே போலயே முகத்துல விபூதியோ நாமமோ ஏதோ ஒன்று வச்சுக்கணும், ஸ்திரீகளா இருந்தா குங்குமம் வச்சுக்கணும், அது வச்சுக்கிறதுக்கு வெக்கப்படுறா எல்லாரும். அது எதற்காக சொல்றது, எதற்காக இருக்குன்னு ஞாபகம் இல்ல. அந்த குங்குமம் அந்த இடத்துல இருக்குமே, ஏன்னா ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல குங்குமம் வச்சுட்டா அந்த இடத்துல யோக தாரணம்னு பேர். இரண்டு புருவங்களும் அங்கே வரணும், அந்த முத்திரைக்கு கேசரி முத்ரான்னு சொல்லிருக்கு. அந்த ரெண்டு குங்குமம் சேர்ற இடத்துல கண்ண அப்படியே தியானம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மனுஷன் தினந்தோறும் ட்ரை பண்ணினானே, ஏன்னா அதுக்கப்புறம் மனசு சாந்தி அடையும். இப்படி கேச்சரி திக்சரி பூச்சரி அப்படின்னு மேல போய் சொல்ல போறோம். திக்கு முழுக்க சரிக்கிறது, ஆகாசத்துல சரிக்கிறது அப்படிங்கறது, அத்தனை சக்தியும் உங்களுக்கு வருது. அப்படிப்பட்டதான ஒரு சோபம் நம்ம வரணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஆனா 4 நாள் என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் மறந்து விடும். ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு. நம்ம தேசத்தில் இருக்கக்கூடியதான சம்பிரதாயம் தன்னை தான் அடைவதற்காக செய்யப்பட்டது. மற்ற தேசங்களுடைய சம்பிரதாயமானது அது வேற, அவளுடைய கல்ச்சர் அவளுடைய நாகரிகத்தை அவைகள்லாம் வேறு. நம்ம நாகரிகத்தை நம்ம கல்ச்சர் வேணும், இருக்கிறதோட சந்தோஷம் பண்ணுங்கிறது நம்ம பூமியில. அவளுக்கு அதிகமாக மேலும் மேலும் முன்னுக்கு வரணும், மேலுக்கு மேலும் காசு சம்பாதிக்கணுங்கிற அபிப்பிராயத்துல இருக்கிறவ அவ. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல ஒரு வித அவித்யா மலத்தை அடியோட நீக்கி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஆகையால் அம்பாளுக்கு நிர்மலா. ரைட். அதுக்கப்புறம் நித்யா, அடுத்த நாமா நித்யா. இந்த நித்யான்னா என்னது? நித்யான்னா சாஸ்வதமானவள், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. லோகத்துல பாருங்க, எந்த பதார்த்தமா இருந்தாலும் அவைகள் நித்தியமா காணப்படுகிறதே தவிர எல்லாம் அநித்தியமா இருக்கு. எதுவும் நித்தியம் இல்ல. ஆனா நம்ம சிலத நித்தியம்னு வச்சுட்டு இருக்கோம். முதல்ல என்ன, ஒரு வீடை வாங்கிவிடணும், ஏண்டா அது நித்தியமா சாஸ்வதமா இருக்கணும், தங்க இடம் இருக்கணுமோ இல்லையோ அப்படிங்கிறான். இதை பிக்சட் அசெட் சொல்லிட்டு இருக்கான். பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரி முதல்ல போடுவான், பில்டிங்ஸ் போடுவான். அதெல்லாம் பிக்சட் அசெட்டா என்னைக்கோ போயிடுது. பேங்க்லயே அன்பிக்சட் அசெட்ங்கிறான், டிபாசிட் அன்பிக்சட் டிபாசிட்ங்கிறான். அப்ப என்னாச்சு, ஒரு காலத்துல ஏது எதை நாம சாஸ்வதம் நினைச்சோமோ எல்லாமே அசாஸ்வதமாயிடுது. உண்மை அதுதான். நாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம், பொருள் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம், எல்லாம் ஓரளவுக்கு தான். நிஜமான உங்களை இருக்கிறது சாசம்பவி ஸ்புரத்து காபி மமப்பியவஸ்தா எஸ்யாம் குரோஸ் சரண பங்கஜமேவ லட்சியம் சபியம் அப்படின்னு அந்த சிவனுடைய பதங்கள். அதை மறக்காம நீங்க இருந்தால் அது போறோம். மீவைகள்லாம் போரும் போகும், வரும் வரும் போகும், அவ்வளவுதான். நீச்சை கச்சத்து பரிச்சதக சக்கரனே விக்ரமேணா, சிலதெல்லாம் கீழே இருக்கும், மேல போகும், மேல போகும், வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால இது ஒன்னும் பெரிய வசத்தியா கருதப்படாது. ஆனா சிவை சிலதெல்லாம் நம்ம வரணும்னு காப்பாற்றணும், அது தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா அதுவே வாழ்க்கைங்கிற ஒரு எண்ணம் இருக்கப்படாது. ஆனா நித்தியமானது என்ன வாழ்க்கையில அப்படின்னா, வாழ்க்கையில நித்தியம் பகவத் பக்தி, வாழ்க்கையில நித்தியம் மனசு சாந்தி. அது பார்க்கணும், எவ்வளவு காசு இருக்கட்டும் என்ன லாபம், மனசுல சாந்தி இல்லைன்னு. நம்ம வீடுங்கிறம ஹவுஸ் ஹோம் அப்படின்னு ரெண்டு வித்தியாசம் சொல்றோம். வீட்டுல இங்கிலீஷ்ல ஹவுஸ் என்னன்னா வீடு இருக்கிற இடம், ஹோம்னா என்னன்னா மனசாந்தியோட இருக்கிற இடம். அதனாலதான் ஸ்திரீகளுக்கு இப்ப எல்லாம் ஹோம் மேக்கர்ங்கிறான், முன்னால ஹவுஸ் வைஃப்னு வச்சுட்டு இருந்தாலும் இப்ப வீடை வைக்கிறது பிரயோஜனம் இல்ல. வீட்டுக்கு வந்ததுமே சண்டை போட்டு என்னலாகும். வீட்டுக்குள்ள இருந்தா மனசுக்கு நிம்மதி இருக்கணும். ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஆத்துக்கு வந்ததுமே அபடான்னு படுத்துக்கணும். அந்த மனசுல ஒரு சாந்தி நிம்மதி எல்லாத்தையும் மறந்துட்டு வரணும். அது கோவில்ல இருந்தது. அதுக்காகத்தான் கோவில்ல போகும்பொழுது பெரிய கல்லை தாண்டி போகணும்னு சொல்வா, பெரிய படிக்கட்டு வச்சிருப்பா. உங்க மனக்கவலையில இங்க நிச்சுட்டு உள்ள தாண்டி வாங்க, அங்க உள்ள பரமாத்மாவதாரம் ஒத்தனையும் நினைக்க விடாது. அதே போலயே உங்க ஆத்துக்கு முன்னால மாவில தோரணம் இருக்கணும். இப்ப தோரணங்கள்லாம் கட்டுறதே இல்லைன்னு, பண்டிகை கூட கட்டுறது இல்ல, மற்ற நாள் விடுங்க. எதுக்காக அந்த மாவில தோரணத்தை கட்டுறோம்? ஏன்னா அந்த மனச துன்புறுத்தக்கூடியதான எண்ணங்கள் இருக்கிறவா வறுமையான, அது அங்கே நிறுத்தி விடுமா. அந்த மாவிலுக்கு அந்த ஒரு சுவாவம் இருக்குன்னு சொல்ற. எந்தெந்த மரத்துக்கு என்னென்ன சுவாவம், எந்த இலைக்கு என்ன சுவாவம் நமக்கு தெரியாது. சித்தர்கள் பாடல்ல இருக்கெல்லாம் அவ பாருங்க பாடிட்டு போயிட்டு இருக்கா, நமக்கு ஒன்றும் தெரியல. விவகாரங்கள் வேதத்துல இருக்கு. அத ஆம்ர வனம் ஏகாம்ர நாதர் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அந்த ஆம்ரம் மாமரத்துக்கு என்ன விசேஷமா சொல்லியிருக்கார். அம்பாள் ரொம்ப கவலையோட இருந்தாலாம் ஒரு காலத்துல. ஏன், பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, தெரிஞ்சு வரமாட்டேங்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அம்பாளுக்கு வர என்ன தகவலு, இந்த பரமேஸ்வரன் ஆகாரம் சாப்பிட மாட்டேங்கிறார், வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, ஏகாகிரமா தபஸ் பண்ணிட்டே இருக்க, என்ன பண்றது, தபோநிதியா இருக்கலாம், ஆனா தபஸே எதுவா இருந்தா லௌகிக விவகாரங்கள் நடக்க வேண்டாமா, உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் சௌக்கியமா இருக்க வேண்டாமான்னு கவலைப்பட்டாளா. அப்பொழுது அந்த மாமர தடியில உட்கார்ந்து தபஸ் பண்ணாலும் எல்லா விதமான துன்பமும் போச்சு, பரமேஸ்வரன் வந்துட்டார்னு காஞ்சிபுரம் சரித்திரத்துல சொல்றது. ஆகையால் அங்க ஏகாம்பரநாதர் அப்படி சொல்றதுக்கு, இப்படி சில பதார்த்தங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மாவில தோரணம் எதற்காக கட்டிட்டு இருக்க, இப்படி மனசாந்தி இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த வீட்டுல ஒரு மனுஷியாளுக்கு வந்தவா எல்லோருக்கும் சாந்தமான ஒரு சித்தம் வரணும் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி பிளாஸ்டிக்ல கட்டுங்க, வெளியில கட்டுங்க, யாராவது எடுத்துட்டு போட்டு நான் வேண்டாம் நான் சொன்னேன். மாவிலக்கு தான் இருக்கு, மாவில போன்றதான பதார்த்தங்களுக்கு இல்ல, மாயிலுக்கு தான் இருக்கு அது விவகாரம். அப்படி அதெல்லாம் விவகாரம் என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டதான நித்தியமான ஒரு ஸ்வரூபம் எது, வீட்டில இருந்தா மனசாந்தி நித்தியம். மனசாந்தி வழக்கப்பட்டு போயிடுத்தேனால் உங்களுக்கு எப்படிப்பட்டதான நிலையில இருந்தாலும் அந்த மனசாந்தி உங்களை விட்டு போகாது. ஆகியால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ருச்சி கண்ட பூனைன்னு சொல்ற பார்த்தீங்களா, அது ஒரு தரம் பார்த்துருதுன்னா அந்த மனசு இனிமேல எங்கேயும் அசையும், எப்படிப்பட்டதான துன்பம் இருந்தாலும் எனக்கு சேர்ந்தது இல்லையேன்னு பழக தெரிஞ்சுக்குமா, அந்த ஸ்வரூபம் நமக்கு வரணும். அப்படி ஒரு பதார்த்தம் எது? அந்த நித்தியமான சாஸ்வதமான அந்த கருணை, தெய்வத்தினுடைய கருணை, அதுதான் நஜமான நித்தியமான ஒரு ஸ்வரூபம். மற்ற பதார்த்தங்கள் நித்தியம் இல்லை. உலகம் முழுக்க நித்திய அனித்ய வஸ்து விவேகம் முதல்ல வேணும். நித்தியமானது ஆத்ம தத்துவம், அனித்யமான பதார்த்தங்கள் மற்றவைகள் எல்லாம், இந்த ரெண்டுமையும் அனித்யத்தை விட்டு நித்தியத்தை நாடணும் எனக்கூடியதான நிச்சயமான ஒரு எண்ணம் வேணும். அதுதான் விவேகம்னு சொல்றது. நித்திய அனித்ய வஸ்து விவேகம், இத வேதாந்தங்களுக்கு முதல்ல நாலு குவாலிபிகேஷன்ல முதல் குவாலிபிகேஷன் இதுதான். பரமாத்மா ஒண்ணுதான், நித்தியம் சத்தியம், மற்றவைகள்லாம் அனித்யம், அழியக்கூடியது ஒரு நாள். அதனால இல்லைன்னு சொல்லல, இருக்கு, அழியக்கூடியது ஒரு நாளுக்கு, அது நம்மளை விட்டு போயிடும். அன்னைக்கு நாம் கவலைப்படப்படாது. இது அழியும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துட்டு அதை உபயோகப்படுத்துங்க. உலகத்தை உபயோகப்படுத்த வேண்டாம்னு யாரும் சொல்லல, ஆனா அது நித்தியம் எனக்கூடியதான பிடிவாதம் வேண்டாம். ஆனா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிடிவாதம் இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியுங்கிறல, கடையில போய் ஒரு பொருள் வாங்கினதுமே, சார் இதுக்கு எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேக்குறேன். சார் பெரிய ஒரு 10,000 ரூபாய் பொருள் கூட இல்ல, சாதாரணமா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எத்தனை வருஷம் இருக்கும், குக்கர் வாங்கினா எத்தனை வருஷம் இருக்கும், அது என்ன இவருக்கு போலாமே பெண்ணச்சோ உபயோகப்படு. அந்த எண்ணம் இல்ல நமக்கு. எந்த பொருள் வாங்கினாலும், எந்த பொருள் நாம கைப்பற்றினாலும் அது நிச்சயமா இருக்கணும், சாஸ்வதமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் மனுஷர்களுக்கு இருக்கு. அந்த எண்ணமானது எப்ப அது மாறி போறதோ மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. முதல்ல நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும், என் மனசுக்கு துன்பம் எதனால வருகிறதுன்னு யோஜனை. இதான் வேதாந்த சொல்றது. இப்ப விவகாரம் என்ன, எதனால துன்பம் வருதுன்னு யோஜனை பண்ணி பாருங்க, அதுல பழகுங்க, பத்திரமா இருந்துட்டு பழகுங்க அப்படிங்கிறது. ஆகையால் நித்யாங்கிறது என்ன, சாஸ்வதமான ஒரு பதார்த்தம், ஆத்மஸ்வரூபம். இந்த நித்திய சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், அம்பாளுடைய சக்திய 16 பிரிச்சிருக்கோம். இந்த பிரம்ம சக்திய 16 பிரிச்சிருக்கோம். திருஷ்டா தர்சதா அப்படின்னு வேதங்கள்ல, கிருஷ்ண யஜுர்வேதத்துல இத பத்தி விசேஷமாக சொல்லியிருக்க. அந்த 16 சக்திகள் இருக்க, அது அப்படியே அம்பாளுக்கு நித்யா ஷோடசிகா ரூபா அப்படின்னு 16 நித்யா வடிவமா சொல்லியிருக்கோம். பிரதிபன்முக்கிய ராகாந்த திகிமண்டல பூஜிதா. பிரதிபத்துன பிரதம, அங்க தெலுங்குல பாட்யமின்னு சொல்வா, தமிழ்ல பிரதமன்னு சொல்றோம். இந்த பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் 15 நித்தியங்களா, 1, 2, 3 தானே பிரதமன, 1 பௌர்ணமின பைச்சதிசை 15. அந்த இந்த 15க்கும் சாதாரணமாக ஒரு அனுசியூதமாக ஒரு நித்தியம் இருக்க, அதுக்கு மகாநித்யான்னு சொல்வோம். இப்ப உங்க கையில வளை இருக்க, மோதிரம் இருக்க, செங்கில் இருக்க, எல்லாமும் தங்கத்தினால செய்யப்பட்ட. தங்கம் எங்க இருக்குன்னு கேட்டான சொல்வேன், எல்லாத்துலயும் இருக்கா இல்லையா? அதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சக்தி. கண்ணுல பார்க்கும் திறமை, காதுல கேட்கும் திறமை, மூக்கல முகரம் திறமை, காலில் நடக்கும் திறமை இருக்க, ஆனா எல்லா திறமையும் சேர்ந்து உள்ள பிராண ரூபமாக ஒன்னு இருக்க. அந்த பிராணம் இதோட சம்பந்தப்பட்டாத்தான் இது வேலை செய்யறது. அதே மாதிரியே 15 நித்தியைகளுக்கு, நித்யா தேவிகளுக்கும் 15 சக்திகள். இந்த சக்திகளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சாதா கலா, சாதாரிணி கலா. அதுக்குதான் மகாநித்யான்னு சொல்லுவோம். சோ இப்ப பூஜை பண்ணும் பொழுது 15 சுவாசினிகளை உட்கார வச்சு, நடுவுல ஒரு சுவாசினியை வச்சு, இப்படி ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்க. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா தந்திரத்திலயும் இருக்க. கிருஷ்ணனை ராசலீலையை பாடும் பொழுது இந்த ராதா கல்யாணம் பண்ணுவா பார்த்தேல, அப்ப 15 தம்பதிகள் இருப்பா, இருந்து நடுவுல ஒரு தீபம் தான் இருக்கும், நடுவுல வந்து அங்க ஜோதிஸ்வரூபம். அவர் தனியாக ஒருத்தர் யாரும் நிக்க வைக்கிறது இல்ல, ஜோதிஸ்வரூபத்தை வச்சு 15 தம்பதிகளை வச்சு, அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சாந்தரே அங்கனா இத்தமா கல்பிதோ சஞ்சகோ அப்படின்னு அவ ராசலீலைய தியானமா பண்ணிட்டு இருப்பா. இப்படி எல்லாம் விவகாரங்கள்லாம் இந்த கோலாட்டம் போடுறது இப்படின்னு. கோலாட்டம் என்ன, கோல்னா கம்பு, அதை வச்சுட்டு ஆடிட்டு இருக்க. அது ஒவ்வொரு சத்தமும் பண்ணும் பொழுது அந்த ராமநாமாவை சொல்லணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் கோலாட்டம்னு பேர். ஏதோ என்ன கோலாட்டம்னு ஏதோ விளையாட்டு இருக்கக்கூடாது, ஒவ்வொன்றும் ராமநாமாவை சொல்லணுமா அப்பா.
அது மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்ப அதுலயும் இருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இது எல்லா உபாசனையிலயும் இருக்கு. அம்பாளுடைய உபாசனையில மட்டும் இல்ல, கிருஷ்ணோபாசனத்திலயும் இருக்கு, ராமோபாசனத்திலயும் இருக்கு, வாமனோபாசனத்திலயும் இருக்கு. இவர்கள்லாம் தந்திரங்கள்ல விசேஷமா சொல்லியிருக்க. ஆனா அனுஷ்டானங்கள்ல இப்ப குறைஞ்சு போயிட்டு இருக்க. இப்படிப்பட்டதான 10-15 நிச்சயங்கள் இருக்க, 15 நிச்சயங்கள். இந்த நிச்சயங்களை பத்தி நாம முன்னால் ஒரு நாமாவை பார்த்து விட்டோம். இப்ப மறந்து போயிருக்கோம், சொல்லப்படாது. ஏன்னா நம்ம மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருந்தா போர் அடிக்குமோ இல்லையோ, சொன்னதையே சொல்றாருன்னு நினைப்பேடோ இல்லையோ. மறக்கிறது நியாயம்தான். ஒரு நாமாவில இந்த நித்யா தேவிகளை பத்தி சொல்லிருக்கேன். நித்யா பராக்கிரமா டோப நிரீட்சண சமுத்சுகா அப்படின்னு 15 நித்தியைகளும் பண்டாசுரனுடைய 15 சேனாதிபதிகளை கொண்டாடான். அவ கொல்ற தீர பார்த்துண்டு இங்க சாட்சிணி விஜயதே தவ முத்திரேக அப்படின்னு சாட்சி ஸ்வரூபமா அம்பாள் இருக்க. நடுவுல இந்த நித்யாதேவிகள்லாம் அத்தனை அத்தனை சைனாதிபதிகளும் ஒரே சமயத்துல யுத்தத்துக்கு வந்துட்டா. பண்டாசுரனுடைய சைனாதிபதிகள் 15 பேர்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு வரும்பொழுது அம்பாள் என்ன பண்ணினா 15 நிச்சயங்களை தயார் பண்ணி அந்த நிச்சயங்கள்னால யுத்தம் பண்ண வச்சாலாம். அந்த நிச்சயங்கள்லாம் யுத்தம் பண்ணினது பார்த்து சந்தோஷப்பட்டாலாம். ஆகையால் அந்த ஸ்வரூபத்துக்கு நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்சுகான்னு சொன்னோம். அப்படின்னா அது அங்க எண்ணிக்கோ நடந்த கதை இல்ல. இப்பொழுது நமக்குள்ள மனசு ஏதோ ஒண்ணு நினைக்கிறது, ஒண்ணு பண்றது, இன்னொரு தீர்மானம் பண்றது, ஒரு காரியத்தை பண்ணினா அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இது போல மனசுக்கு வரக்கூடியதான பல சந்தோஷங்களையும் பல விஷயங்களையும் பார்த்து உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா இவைகளுக்கெல்லாம் சந்தோஷப்படுறீங்க, க்ஷேபமா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் விருத்தி வரும் பொழுது, நம்ம எதிர்பாராத விஷயங்கள் வரும் பொழுது ஒரு சந்தோஷம் உள்ள வருது பார்த்தீங்க, இது அம்பாளுடைய அனுகிரகம், இதுதான் நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்சுகா அப்படின்னு. அப்படிப்பட்டதான நிச்சயங்கள்ல ஒரு 10 நிச்சயங்களை விசேஷமாக இங்கே எடுத்திருக்கோம். இந்த லலிதா சாஸ்திரத்துல எல்லா நிச்சயமும் எடுக்கல, 10 நிச்சயங்களை எடுத்திருக்கோம். அந்தந்த நாமா வரும் பொழுது சொல்லுவேன் என்னென்ன நிச்சயங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த 10 நிச்சயங்களுடைய நாமாக்களை அம்பாள் என்ன பண்ணிருக்க, என்னமாவா இருக்கணும், ஜுவாலாமாலினி இப்படிப்பட்ட நிச்சயங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப மீதி நிச்சயங்கள்லாம் வேண்டாம் அம்பாளுக்குன்னு சொல்லப்படாது. ஏன்னா அந்த நாமா இன்னொரு நாமாவோட சேர்ந்து இருக்கு. ஆகையால் அந்த நாமாக்கள்ல அதோட சேர்ந்து இருக்குங்கிறதுக்காக 10 நாமாக்கள் தனியா இருக்கு. இது ஒரு ரிசர்ச். லலிதா சாஸ்திரத்தை படிச்சு எத்தனை நிச்சயங்கள் இருக்கு, எந்தெந்த நாமாக்கள் இருக்கு, எத்தனை நிச்சயங்களை எடுக்கல, தம்பேரா எடுக்கல, ஏன் எடுக்கல, இப்படி எல்லாம். அப்படி விசேஷமாக அந்த எடுத்த நிச்சயங்கள்ல நித்யான்னு சார், நித்யான்னு ஒருத்தர் பேரு சார் விவகாரம். அந்த 10 நிச்சயங்கள்ல 15 நிச்சயங்கள்ல நித்யா நித்யான்னு பேர் ஒருத்தருக்கு, அப்படி ஒரு பேர். என்ன விவகாரம், இப்ப எல்லாம் பேர் வச்சுக்கிற பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ரீய மாட்டிடுற, மாதா ஸ்ரீ, அம்பா ஸ்ரீ அப்படின்னு. எதுக்காக ஸ்ரீ பாத்திரம், ஒருத்தர் தெலுங்கு ஆந்திர தேசத்துல ராமமூர்த்தின்னு வச்சுட்டா போறாங்க, ஸ்ரீராமமூர்த்தின்னு வச்சுட்டு இருக்க, அவருக்கு முன்னால ஸ்ரீ ஸ்ரீராம் மூர்த்தி. என்னையா ராமமூர்த்தின்னு பேர் வச்சுக்க கூடாதோ, அவர் ஸ்ரீராம் மூர்த்தின்னு வச்சுட்டு இருக்காரு. இன்னத்தர் வெறுமனையே சாஸ்திரினே பேர் வச்சுட்டு இருக்காரு அவர். அவர் பேரே சாஸ்திரி, அவர் சாஸ்திரம் வாசிச்சார். இப்ப என்ன சொல்றது, சாஸ்திரி சாஸ்திரின்னு வச்சுக்கணுமா? இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்க விவகாரம் முழுக்க. அதே போல இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் ஸ்ரீ ஸ்ரீன்னு சேர்த்துக்கிறோம் பேர்ல. சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்கூட, ஜெயலட்சுமின்னு பேரு, ஜெயஸ்ரீன்னு மாத்தி விட்டா. ஏன் சுவாமி அப்படி வச்சிருக்கேன்னு, அது என்னமோ ஸ்ரீ முன்னால வச்சுக்கூடாதோ பின்னால வேற வச்சுக்கிறா, இல்ல சாஸ்திரம் சொல்லிருக்கா இல்லையா எங்கேயும் சொல்லல. 2 அக்ஷரம், 3 அக்ஷரம், 4 அக்ஷரம் இந்த நாமகரணம் பண்ணும் பொழுது ஸ்திரீகளுடைய பேர் இப்படித்தான் இருக்கணும், நதியினுடைய பேர் இருக்கப்படாது, அதே போல மலையினுடைய பேர் இருக்கப்படாது, இப்படி எல்லாம் தர்மசாஸ்திரத்துல விசேஷமா சொல்லியிருக்க. ஆனா இந்த இடத்துல நித்யாங்கிறதே அம்பாளுடைய பேர். விவகாரம் என்ன, நித்யா நித்யா. இந்த நித்யா நித்யனுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்க பார்த்தேடா, இந்த ஸ்வரூபம் என்ன சொல்றது அப்படின்னு பாக்கணும். நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் பர்யந்தம் சில இடங்கள் இருக்கா, அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு சக்கரம் இருக்கு. மூலாதாரத்தில 4 இதழ் சக்கரம் இருக்கா, மேல சுவாதிஷ்டானம், அங்கிருந்து 2 அங்குலத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்துல 6 இதழ் தாவரம் இருக்கு, நாதியில இருக்கும் பொழுது அங்கே 10 இதழ் தாமரை இருக்க, அதுக்கு மேல இதயத்துல வரும் பொழுது 12 இதழ் தாமரை, விசுத்தி சக்கரம் அங்கே 16 இதழ் தாமரை, அதே போல உங்களுடைய ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல 2 இதழ் தாமரை இருக்கு, இப்படின்னு சக்கரங்கள் இருக்கா. இந்த இடத்தெல்லாம் என்ன இருக்குன்னா, டாக்கினி காக்கினி லாக்கினி ராக்கினி சாக்கினி ஹாக்கினி அப்படிங்கிற யோகினிகள் அங்க இருக்க. இந்த யோகினிகள்லாம் சேர்ந்து ஹா சா கா லா ரா டான்னு வரும் இவைகளுடைய ஒரு ஆர்டர்ல. இதோட அந்த பாலா மந்திரத்தை சேர்த்து நித்யா மந்திரம் அமைஞ்சிருக்கு. சோ இந்த நித்யான்னா என்ன அர்த்தம், இந்த 6 சக்கரங்கள்லயும் 6 யோகினிகள்னாலையும் வழிபடக்கூடியதான சைத்தன்ய ஸ்வரூபம், சுஷும்னா நாடியில நடுவில் இருக்கக்கூடியதான ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்காக நித்யா நித்யா. ஆகையா நித்யா நித்யாங்கிற மந்திரத்தை நம்ம ஆலோசனம் பண்ணும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம். ஆகையால் நீங்க நித்தியமா சாஸ்வதமாக ஆனந்தமாக இந்த சரீரத்தில் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நித்யா நித்யான்னு சொல்லியிருக்கு. அப்படி விசேஷம், அது விசேஷமான நித்யா ஸ்வரூபம் அப்படியாவும் இருக்கலாம். நித்யா காலத்திரையேபி அபாத்யா, முக்காலத்திலையும் அழியாதது தேனா, இப்படி சொன்னதுனாலேயே க்ஷணிக விஞ்ஞானமேவ ஆத்மா இது ஔத்பாதிக பாஹ்ய நிராசா. இந்த ஆத்மா என்னதுன்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஆத்மா என்கிறது அறிவு தான் அப்படின்னு சொன்னான் பௌத்தன். இந்த அறிவு தானா இல்லையான்னு சொல்றதுக்கு அவன் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசல. ஞாபகம் சாஸ்திரக்காரால் எழுப்பவே எப்ப பேசினாலும் அதுல ஒரு உபபத்தி இருக்கணும், ஒரு யுக்தி இருக்கணும். நான் முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல பொருள்களை பார்க்கிறேன், தூங்க போறேன், தூங்கினதுமே ஒரு ஸ்வப்னம் வருது, ஸ்வப்னத்துல யானை ஒட்டக குதிரை ஏதேதோ பாக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் சொன்னார், காலமான எங்க அப்பா ஸ்வப்னத்துல வந்தார் சார், உயிரோட இருக்கிறத இது பண்ணார், போன பிறகு இது பண்ணாருங்கிறா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ வந்தார், இவருக்கு பயம் வந்துருச்சு. என்னாச்சுன்னு சார், அவர் ஸ்வப்னத்துல வந்தார், பெண்ணாச்சின்னு அவர் என்ன கூப்பிடுறாரான், கூப்பிட்டா வந்த என்ன எடுத்துனர் சார், காலமானவா சொப்னத்துல வந்தா நம்மள கூப்பிடுறாருன்னு நினைப்போன்னு. ஞாபகம் வச்சுக்கணும், சொப்ன சாஸ்திரம் வேறு இது வேறு. சொப்னத்துல காலமானவா வந்தா நமக்கு தீர்காயுஷ், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால விவகாரம் என்னன்னு, ஒத்தனே காலமாயிட்டா போல, இவனையே காலமாயிட்டா 4 பேர் தூக்கிட்டு போறா போல, சொப்னம் நடுங்கிட்டான் ஓடி வர்றான். காலமே 4 மணிக்கு போன எங்காத்துக்கு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 30 வருஷம் இருப்பேன். என்னடா சொன்னார், சாஸ்திரம் சொல்றது விவகாரம் சொப்னத்துல ஒரு மாதிரி ஏற்பட்டா அதுக்கு வேற விதமான பலம். அப்படி சொப்ன சாஸ்திரம் கிருஷ்ண யஜுர்வேதத்துல 2 கண்டத்துல ஸ்வப்னாத்தியாயத்துல விசேஷமா இவைகள்லாம் சொல்லிருக்கு. ஏதோ தானா சொல்றதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஒவ்வொரு சின்ன விஷயமும் சொல்லிருக்க. அதனால இந்த நித்தியம்ங்கிற ஒரு பதார்த்தம் நம்ம பாக்குறோமே ஸ்வப்னத்துல பொருள்கள் எல்லாம், அங்கே பொருள் இருக்கான்னு கொஞ்சம் நீங்க ஸ்வப்னத்துல பார்த்த பொருள் நிஜமா அங்க இருக்கோ, இருக்க முடியுமா? யானையை பாக்குறேன் காத்துக்குள்ள யானை எப்படி வரா, முடியாது. ஆனா பாத்துருக்கல, எப்படி சார் மேல தூங்கிட்டு உங்க பெட்ரூம்ல யானை வந்தா போல, 4-5 யானை வந்தா போல சொப்னத்தை பாண்டேல, அங்க பொருள் இருக்கா? இல்ல. பொருள் இல்லாம உமக்கு அத எப்படி அறிவு வந்தது இப்படிங்கிற சந்தேகம் எல்லா சாஸ்திரக்காரர்களும் சொல்லணும். மீமாம்ச வாசவனோ வேதாந்த வாசவனோ தர்க்கம் வாசவனோ இந்த கேள்விக்கு பதில், ஏன்னா சொப்னம் எல்லாருக்கும் வருதோ இல்ல, உங்களுக்கு மட்டுமா வருது, அவனுக்கு வருது. சார் சொப்னத்துல பொருள் இல்லாமல் அறிவு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கு பௌத்தன் பதில் சொன்னா, நம்ம அறிவுத்தானே பொருளாக மாறி இருக்கட்டும். அப்ப அங்க வேற ஒண்ணும் இல்ல, பொருளே இல்ல, ஆனா இப்படி பார்த்தா அறிவு ஒண்ணுதான் இருந்தது, நான் தான் அறிவு இருக்கு, இந்த அறிவே பொருளாக மாறி உள்ளது அப்படின்னா, சரி சரின்னு ஒத்துட்டேன். அவன் அதோட நிக்கப்படாதோ, ஸ்வப்னத்துல இருக்கிற பொருள் மட்டும் அறிவு அறிவு பொருளாக மாறி இருக்குமே, ஆனால் உலகத்துல நாம் பார்க்கும் பொழுதும் என் அறிவே உலகமா மாறி இருக்குன்னு ஏன் ஒத்துக்கப்படாதுன்னு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டான். சோ ஜாகிரதில் நம்ம பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அவாவாளுடைய அறிவுனால மாறி இருக்குன்னா, அப்புறம் நான் கேட்டேன், என் அறிவு தான் இந்த சேரா மாறி இருக்குன்னா, உங்க அறிவும் ஏன் சேராவ மாறணும், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு சேரா தானே பாக்குறோம், என் அறிவும் அறிவும் ஒரே மாதிரி ஆச்சு, ஒரு பொருளாகவே மாறி இருக்குவா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல,
பூர்வபூர்வ சம்ஸ்காரத்துல மாறி இருக்கு. அந்த சேர முதல்ல யாரோ பார்த்தா அது அப்படித்தான் தோண்டிக்கொண்டே இருக்கும். இப்படி எல்லாம் முதல் சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப அந்த அறிவு பர்மன் அறிவு பர்மனன்ட் தானே நமக்கு,
அதான் டவுட்டுங்கிறல.
ஏன்னா எப்பவோ வாசிய பொருள் எல்லாம் மறந்து போச்சு. காலேஜில் வாசிச்சோம், என்ன கஷ்டப்பட்ட வாசிச்சோம். அடாடா, அந்த பாட்டனி வாசிக்கிறவாளும் ஜுவாஜி வாசிக்கிறவாளும் அவ அந்த ரெக்கார்டு எழுதுறதுக்குள்ள அவ பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நாங்கெல்லாம் கஷ்டமே படல. என்ன கணக்கு, பியூர் மேத்தமெட்டிக்ஸ். நாங்க சொன்னா இன்னொருத்தனுக்கு புரியாது. அப்படியெல்லாம் வாச விவகாரம் முழுக்க ஒன்னும் ஒரு கவலையும் கிடையாது. சுலபமா பாஸ் பண்ணிட்டோம். ஆனா அவ பாக்கிறது பாருங்க, ரெக்கார்ட் நோட்டு எழுதுறதுக்குள்ள அவ படுற பாடு சிரமம். இப்படி பாட்டு அப்படி பார்த்து சரியா இல்ல, இப்படி சரியா இல்லன்னு சொல்லி அப்படியெல்லாம் அவ்வளவு கட்டப்பட்டில. இப்ப ஒரு சாதாரணமா ஒரு புஷ்பத்துக்கு பொட்டானிக்கல் நேம் என்னன்னு கேட்டேன் ஒரு அம்மாவை. நான் பார்த்து சொல்றேங்க, வேற ஒண்ணும் இல்ல. துளசிக்கு ஏதோ ஆர்டிகல் எழுதுறோம், துளசிக்கு பொட்டானிக்கல் நேம் என்னன்னு கேட்டேன். அது பார்த்து சொல்றேன் குருஜிங்கிற. என்னத்த பண்றது, விவகாரம் முழுக்க ஏன் சொல்ல வந்தேன்னு சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஆயிடும். அதனால அறிவு சாஸ்வதம் இல்லை நமக்கு. ஆனா அவ என்ன சொல்றா, அறிவானது ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு க்ஷணிக விஞ்ஞானவாதி. பௌத்தன்ல பௌத்தல யோகாச்சாரால் மாத்தியமிக்காள் சூன்யவாதிகள் அப்படின்னு நாலு பேர் இருந்துட்டு இருக்க. அந்த லோகநா தேசநாதானாம் சத்வாருக வசாருகா அப்படின்னு பௌத்தருக்கு எண்ணிக்கை அறிவு வந்ததோ, போதித்த மரத்துக்கு அவளுக்கு அந்த ஞானம் வந்ததோ, அண்ணிலிருந்து அவர் பேசறத நிறுத்திவிட்டார். நல்ல காரியம். அனாவசியமா பேசிட்டு இருக்கோம் பாத்தல. பேசுவதனாலதான் சண்டை வருது, இன்னொருத்தருடைய மனசுக்கு துன்பம் வருது. ஆனா விவகாரம் என்ன, நிறுத்தி விட்டாராம் பேசுறத. பேசுறத நிறுத்த ஒவ்வொரு சிஷ்யனும் வந்தா இப்படித்தானே அவன் சொல்லல, பேசுறத நிறுத்தி விட்டாரு. விவகாரம் பேசுறத நிறுத்தி விட்டார். அவர் பார்த்தாராம், நான் எப்ப கேட்டேனோ அதுக்கு பதில் சொல்லலையோ, மௌனம் அங்கீகாரே அப்படின்னு. அப்படி நாலு மதஸ்தால் தனித்தனியா யோகாச்சாரம், மாத்யமிகன், விபாஷிகன், சௌத்ராந்திகன் அப்படின்னு நாலு யோக பௌத்த சாஸ்திரங்கள். இந்த நாலுக்கும் காரணம் அவர் இப்படி வாய முழுண்டு இருந்ததுதான். இப்படின்னு விசேஷமாக தர்ம பதம், அதுக்கு தம்ம பதம்னு சொல்ற, அத பாலி பாஷையில தம்ம பதம்னு பேரு. இப்படி அந்த கிரந்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்டதான விஞ்ஞானவாதம் இருக்க பத்தல, அது தப்புன்னு சொல்றதுக்காக அம்பாள் நித்யானாளம். இந்த நித்யான சாஸ்வதமானது, க்ஷணிக விஞ்ஞானம் இல்லை, அது ஆத்மா இல்லை. ஆத்மா சாஸ்வதமாக முக்கால் காலத்தை கடந்தது. முக்காலத்துல உள்ளதுன்னு சொல்லாதீங்க. முக்காலத்துனா பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்திக்கு பாஸ்ட், நாளைக்கு பியூச்சர். ஆனா எங்க அம்பாள் இப்படி இல்ல, நேத்திக்கு நாளைக்கு இல்ல. இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால என்னைக்கு சூரியனும் சந்திரனும் உண்டாகலையோ அதுக்கு முன்னாலேயும் அம்பாள் இருக்க. பிரளய காலத்துல சூரியனும் சந்திரனும் போன பிறகு கான்செப்ட் ஆஃப் டைம்ங்கறத இல்லாத சமயத்திலயும் அம்பாள் இருக்கலாம். சாசாட்சிணி விஜயதே தபமூர்த்தி ரேகா அப்படின்னு கல்யாண விருட்சி தவத்துல சொல்றது. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் நித்யா. ஆகையால் விஞ்ஞானவாத மதத்தை கண்டனம் பண்றதுக்காக இது சாஸ்திரம். இது லலிதா சாஸ்திரம்னு ஏதோ நாமக்கல்டைய பேரை சொல்லிட்டு மேல போயிட்டு இருக்கிறது இல்ல. இது ஒவ்வொரு சாஸ்திரம் பௌத்த மதத்தை இங்க கண்டனம் பண்ணிருக்கு. பிரம்மசூத்திரத்துல எப்படி ஒவ்வொரு மதத்தையும் தனித்தனியா கண்டனம் பண்ணி அனலைஸ் பண்ணி பாக்கிறோமோ அப்படி இங்க சொல்லிருக்கு. க்ஷணிக விஞ்ஞானமே ஆத்மா இது ஔத்பாதிக பாஹ்ய நிராசா. அதனால இந்த ஒரு நாம அவர விடலையாம். சாஸ்வதி சாஸ்வத ஐஸ்வர்யா சர்மதா சம்பு மோகினின்னு சாஸ்வதினு ஒரு நாம சொல்லிட்டு இருக்கோம். அங்கேயும் இதே தான் அர்த்தம். அது 951வது நாம அங்கேயும் சாஸ்வதின்னு சொல்றோம். இப்ப என்ன, நித்யான்னு ஒரு நாம சொல்லி சாஸ்வதின்னு ஒரு நாம சொன்னதுனால ஒரு நாமாவானது க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை கண்டனம் பண்றது, இன்னொரு நாமாவானது இன்னொரு விஞ்ஞானவாதத்தை சௌத்ராந்திக்கனை கண்டனம் பண்றது அப்படின்னு விசேஷமா சொல்ல போறோம். அப்படி அப்புறம் நித்யா காலத்ரயேபி அபாத்யா தேன க்ஷணிக விஞ்ஞானமேவ ஆத்மா இது ஔத்பாதிக பாக்ய நிராசா. இத உபனிஷத்துல எங்க சொல்லிருக்கேன் சொல்லணுமே, அவினாசி வாரே ஆத்மா அனுச்சித்தி தர்மா யாஜ்ஞவல்க்ய சன்னியாசம் வாங்கிக்கணும்னு கிளம்பிட்டார். என்ன சுவாமின்னு ரொம்ப தொல்லையா இருக்கு வீட்டுல, என்ன ஆத்துக்காரியோட தொல்லையா இல்ல இல்ல
அவருக்கு ஏகாந்தே சுகமத்யதாம் பரதரே சேதஸ் சமாதியதாம். தியானம் பண்றதுக்கு சமயம் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த தியானத்தினால் ஒரு சுகம் வந்திருத்தன, ஆத்ம தத்துவத்தை அறிந்து குருமுகமாக அறிந்து அதை உள்ளூர தோட தொடங்கித்தன. அந்த ஒரு ஆனந்தத்துக்கு முன்னால எந்த ஆனந்தமும் ஈடாகாது, அது பிரம்மானந்தம். அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தத்தை சுவைத்துக் கொண்டே இருக்கணும்னு நினைச்சார் அவர். அவர் ஏகாந்தமா இருக்கணும்னு நினைச்சார். இருந்தா முடியலையே, ஜனகர் டெய்லி கூப்பிடுற, கூப்பிட்டா காலமே 10 மணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பேசிட்டே இருக்கார். இது பேசி பேசி ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு மனுஷனுக்கு அது தகட்டி போயிடுது. பேச வேண்டாம், நாம கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது மௌனமா இருந்து பார்ப்போம். நீங்க எந்த டைம் வச்சுருக்கலாம் அந்த டைத்துல செல்போன் அடிக்கும், ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நேரம் மௌனமா இருப்போம். இந்த மௌனமா இருக்கிறதுனால நமக்கு அதிகமான சக்தி வருது, மனசாந்தி வருது. இது வேணுங்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொன்னார். சன்னியாசம் வாங்கும் பொழுது ஆத்தக்காரிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அவரே தர்மசாஸ்திரம் எழுதியிருக்க, சொல்லிக் கொள்ளாம கோபம் வச்சுன்னு போகப்படாது. ஆவக்கா போடலன்னு சன்னியாசம் வாங்கி விடாது. சன்னியாசம் வாங்கினா அது செல்லாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, வாங்கிங்க அது செல்லாது. அப்ப சன்னியாசம் வாங்கிக்கணும்னு எப்படி நியாயபூர்வகமா ஆத்தக்காரிட்ட சொல்லி அவ ஓகே. என்ன விவாக காத்தோ தர்மேனா அர்த்தேனா காமேனா நாதி சராமின்னு பிரதிஜை பண்ணிட்டுத்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அவங்க அம்மா பர்மிஷன் கேட்டு போகணும். கேக்குற கேக்கும்பொழுது அந்த அம்மா சொல்றாளா, முதல்ல ஒரு கேள்வி கேட்டா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சா? என்ன சுவாமி இப்படி கேள்வி கேட்கிற இளைஞர்? ஆமா ஆச்சுன்னு. கல்யாண சந்தர்ப்பத்துல என்ன பிரதிஜை பண்ணினேன்னு கேட்ட. எந்த சுகம் வந்தாலும் எது வந்தாலும் பாதி பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்னீரோ இல்லையோன்னா? ஆமா, வேற வழி என்ன? அந்த அம்மாக்கு எல்லாம் தெரியும்னு ஏமாத்த முடியாது. அப்ப என்ன கேக்குறா? சரி, இப்ப தாங்கள் போறீள எதற்காக போறேள் அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, எனக்கு ஒரு சுகம் வேணும், ஆத்ம சுகம் வேணும், அதுக்காக போறேன்னு. அப்ப அந்த ஆத்ம சுகம் எனக்கு கொடுக்காம போறது நியாயமானு கேட்டார். வேற வழியே இல்லையே. அப்ப என்ன? அப்ப என்ன? சரி, அந்த ஆத்ம சுகம் எப்படி வருமோ அது உனக்கு சொல்லிட்டு போறேம்மா. ஏஹி ஆஸ்வ வாம உக நிதித்யாசஸ்வா, நான் சொல்றேன், சொல்றத ஊனி கேட்டுக்கோ, நிதித்யாசனம் பண்ண அப்படிங்கிற. சரி, அப்ப நீங்க காசெல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, இந்த காசுனால மோட்சம் வருமானு கேட்டேன். எவ்வளவு காசு தெரியுமே, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஆயிரம் ஆயிரம் கணக்கான பசுமாட்டுகளை பல முறை கொடுத்திருக்கார் அவர். வெறும் பசுமாட்டு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பசுமாட்டையும் கொம்புலையும் 10 பழம் தங்கத்தை வச்சு அவ்வளவு காசு கொடுத்திருக்கார். ஆனாலும் அத்தனையும் வச்சுட்டு வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போனார். நமக்கும் ஏதோ வைராக்கியம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பேரளவுல வைராக்கியமே தவிர ஏதாவது ஒரு நாளனா கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு 10 மணி நேரம் தேடுறான் சார். இருக்கா இல்லையே நம்ம தான் பாத்துக்கணும் வைராக்கியம். இன்னொருத்தரை சொல்லி லாபம் இல்ல, அவர் சொல்ல வேண்டாம். நமக்கு பொருள்ன்றதுல எவ்வளவு ஆசை இருக்கு, அது போற மனசு கவலைப்படுறதுன்னு நம்ம தான் பாத்துக்கணும். ஆகையால் அப்ப என்ன சொன்னாலும் அமிர்தத்துவத்து நாசாஸ்தி வித்தேன, படத்தினால அமிர்தத்துவத்துக்கு மோட்சத்துக்கு வழி இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன, எதேவ பகவான் வேத ததேவமே புரூஹி, தாங்கள் எதை தெரிந்து கொண்டிருக்கீளோ அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன, இதோ பாருங்க, ஆத்மனிவாகலோ அரே திருட்டே ஸ்ருதே மதே விஜ்ஞாதே இதம் சர்வம் விதிதம் பவதி நவாரே பத்யுக்காமாய பதி பிரியம் பவதி ஆத்மனக்காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு, மனுஷனுக்கு உலகத்துல சந்தோஷம் உள்ளத்தான் ஆத்மாவனாலத்தான் கிடைக்கும், வேற எதனாலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி, ஸ்திதி காலத்திலையும் உற்பத்தி காலத்திலையும் அந்த ஆத்மாவிலிருந்து எல்லாம் வருது. ராத்திரி நீங்க தூங்குறேள், காலம் ரெண்டுமே கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமே வெளியில வருது. வெளியில எதனால வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, உள்ள இருக்கிற ஆத்மாவில இருந்து வெளியில வந்திருக்கு. மறுபடியும் ராத்திரி தூங்குற காலத்துல இவர்கள்லாம் உள்ள ஆத்மாவில போய் சேர்றது. சைதா ஆர்திரைதாக்னேகே அத்தியாகித்தஸ்ய தூமாஹா வினிச்சரந்தி, நெருப்பு தணல வீசினோமேயானால் அந்த தணல்ல இருந்து பொறிகள்லாம் எப்படி வெளியில கிளம்புகிறதோ அதே போல தூங்கி எழுந்ததுமே கண்ணு காது மூக்கு நாக்கு உள்ளிருந்து வெளியில வருது. இப்படி ஸ்திதி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த ஆத்மா இருக்கேம்மா விஞ்ஞான கணம் வாரேயமாத்வா அறிவு கட்டி ஒரு நாளும் அழியாது அந்த அறிவு அப்படின்னு சொன்னார. சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் அனுப்புறவர் சொன்னார், அது இந்த சரீரம் கீழே விழுந்ததுமே ந பிரேத்ய சம்ஞாஸ்தி, சரீரம் கீழே விழுந்தது ஓர் அறிவு இல்லைன்ட்டார். இந்த மாதிரி கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு இருக்க முதலே சொல்லுங்க, ஸ்ரீநாம் அசிட்சித படுத்துவம், ஸ்ரீகரத்துல பேசுறப்ப கரெக்டா இருக்கணும். நீங்க தானே 10 வருஷத்துக்கு முன்னாலும் இப்படி பேச்சு நேழ்வா, உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கோம். படிக்காத காலத்திலேயே ஸ்திரீகள் அப்படின்னா, இப்ப படிக்கிறப்பவே எம்ஏ சர்டிபிகேட்டோட பிறக்கிற ஸ்திரீகள் பெண் குழந்தைகள், புருஷாள் தான் ரொம்ப எதுவும் படிக்க பேட்டோட பிறக்கிறான் இவன் பண்ற அப்படின்னா லோக்கத்துல இருக்க. அப்படி பாருங்க, அந்த அம்மா திருப்பி கேட்டாளா, இதற்கு முன்னாலத்தானே விஞ்ஞானகரம் வாரே மாத்மா அழியாதது அறிவு கட்டின்னு சொன்னேல, இப்ப நப்ரேத்திய சந்யாஸ்தி மரணானந்தரம் அறிவில்லைன்னு பேசினேல, அறிவு கட்டியாக அழியாத அறிவா இருக்குமே, ஆனால் ஏன் மரணானந்தரம் அறிவில்லைன்னு திருப்பி கேட்டான். பார்த்தார் அலம் வாரே இதம் விஞ்ஞானாயா, நான் சொன்னது போறும்ட்டார். கரெக்டா சொல்லணுமா வேண்டாமா, அலம்பாரே இனம் விஞ்ஞான போரும் நான் சொன்னது கேட்டு யோஜனை பண்ணிக்கொண்டார். அப்ப சொல்ற அது யோஜனை பண்ணா புரியாது, நீங்க தான் சொல்லணும். அவினா ஜீவாரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா, அப்பா இந்த ஆத்மாவானது ஒரு நாளும் அழியாதப்பா, அது நித்தியம் அனுச்சித்தி தர்மா, அதுக்கு உச்சேதம் இல்ல. ஆனா மரணானந்தரம் ஏன் போறது தெரியல அறிவுன்னு, மரணானந்தரம் அறிந்து கொள்வதற்கு வேண்டியதான மனது இங்க இல்ல, நாம் மனது வழியாக அறிகிறோம், ஆகையால் மனது இல்லை புலன்கள் இல்லை, ஆனா ஆத்மா எங்கும் இருக்கு. மரணானந்தரம் ஆத்மா இங்கேதான் இருக்கு, எங்கேயும் போகல. ஆத்மா சர்வ வியாபகம், ஆகாசம் எங்கேயாவது விட்டு போயிடுமா, ஸ்பேஸ் எங்கேயாவது போயிடுமா, குடம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்பேஸ்ல தான் குடம் பிறந்திருக்கு, நான் ஆகா குடத்தை பண்ணி அதுக்குள்ள இடவழிய விடல, ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல ஆத்மா எப்பொழுதும் இருக்கு, அந்த ஆத்மா அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கும் பொழுது அவளுக்கு நித்யான்னு பேர். அவினாசிவா அரே அயம் ஆத்மா இது ஸ்ருதே திதி நித்யா கால நித்யா மந்திர ரூபாவா, திதி நித்யா மந்திர ரூபாவா, இந்த திதி நித்யா மந்திரம் தான் இப்ப நான் சொன்னேன். நித்யா நித்யான்னு சுக்லபக்ஷ தசமி கிருஷ்ணபக்ஷ ஷட்டி, நித்யக்களை எப்படி பூஜை பண்ணணும், சுக்லபக்ஷத்துல காமேஸ்வரியாதி சித்ராந்தம், கிருஷ்ணபட்சத்துல சித்ராநித்தியிலிருந்து ஆரம்பிச்சு காமேஸ்வரி நித்திய பரியந்தம், சுக்லபட்ச தசமி அன்னைக்கு நாம இந்த திதி நித்யாநித்தியே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே போலயே கிருஷ்ணபட்ச ஷஷ்டி அன்னைக்கும் இந்த நித்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த நித்தியை பூஜை பண்ணினா என்ன லாபம் அப்படின்னா, நித்தியமான சாஸ்வதமான அம்பாளுடைய அருள் கிடைக்குமா, அதான் இந்த விசேஷம். எப்படின்னா யார் பூஜை பண்றாளோ யார் உபாசனம் பண்றாளோ அவளுக்கு மட்டும் இல்ல, அவளிருந்து ஆரம்பிச்சு 3 தலைமுறை வரைக்கும் அவ க்ஷேமமா இருப்பா. லலிதா சஹஸ்ரநாமத்தை நீங்க கேட்கிறீள், அதுதான் நீங்க சௌக்கியமா இருக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குழந்தைக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை வரைக்கும் சௌக்கியமா இருப்பாள். அது அதுக்கப்புறம் அவ தான் பாத்துக்கணும்னு. ஏன்னா சோமயாகம் பண்ணினா அதனுடைய ஸ்வரூபம் 3 தலைமுறை, 3வது தலைமுறையில அவ யாகம் பண்ணலன்னா போயிடுது, மறுபடியும் பண்ணணும். இப்படின்னு ஒரு ரூல் வச்சுட்டு இருக்க. அதுதான் இங்கேயும் அப்படியே, அல்லது இங்க இருந்து அங்கே வந்து, ஏன்னா தந்திரம் நித்தியமோ இல்லையோ அப்படி. அதனால திதி நித்யா கால நித்யா மந்திர ரூபாவா, சரி இதுக்கப்புறம் இந்த நித்யாங்கிற ஒரு நித்யா ஒரு நாம எடுத்து நிராகாரா நிராகுலா, நிராகாரா உருவமற்றவள், சதுர்புஜே சந்திரகலாவதம்சே அருணாம் கருணாதரங்கிதாட்சியம், நாங்க தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அம்பாளை தியானம் பண்ணிருக்கோம், நீங்களும் கிளாஸுக்கு முன்னால சிந்தூராரண விக்கிரகம் சொல்றீங்க, ஒரு உருவமும் இல்லேங்கிறதே முன்னும் பிறடா பேசுறேன்னு. இல்ல, நிஜமா உருவம் இல்ல, தனக்கென்றதான ஒரு உருவம் இல்லை, எந்த உருவத்தை தாங்கள் நினைத்தாலும் அவ்வுருவத்தில் வரக்கூடியவள், தனக்கென்று நிஜமான ஒரு உருவம் இல்ல. காத்துக்கு உருவம் உண்டோ இல்ல, ஆனா பெலூன்ல பூனை மாதிரி டியூப்லைட் மாதிரி ஆப்பிள் மாதிரி பெலூன் போடுறான், அதுக்குள்ள காத்து தானே இருக்கு. காத்துக்கு தனித்ததாக உருவம் இல்லாத போனாலும் எந்த உருவத்தை போட்டா அந்த உருவம் வரதா இல்லையா, ஜலம் இருக்கு, அந்த தீர்த்தத்தை தமிழர்ல விட்டாலோ தட்டுல விட்டாலோ பேசின்ல விட்டாலோ அது அந்த உருவத்தை எடுத்துக்கிறதா இல்லையா, இதெல்லாம் தெரியறது சாஸ்திரம் மட்டும் புரியலன்னா. தனக்கென்ற உருவம் இல்லாத போனாலும் எந்த உபாதி எப்பொருள் இருக்கோ அப்பொருளுடன் சேரும் பொழுது அந்த உருவத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் ஒரு உறவுமே பலவாக ஆகும். ஏகச்சந்திர சத்விதீயவத் அப்படின்னு ராஜாரியால் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல. உபனிஷத்து என்ன சொல்ற தெரியுமா, யதாக்கியம் ஜோதிராத்மா விவஸ்வான் அப்போ பின்னா பௌதைகோ நுகச்சன். சூரியன் ஒருவர் தான், ஆயிரம் ஜலபாத்திரத்துல ஆயிரம் சூரியன் காணப்படுறாரோ இல்லையோ அதே போலயே மேல இருக்கிற சூரியன் அசையல, ஜலபாத்திரத்துல ஜலம் அசைஞ்சால் அதுக்குள்ள இருக்கிற சூரிய பிரதிபிம்பம் அது அசைகிறது. அதே போலயே பரமாத்மா ஒரே வடிவம் தான். அந்த பரமாத்மா வாயு ரூபமா இருக்கும் பொழுது இங்கே இங்கே அலையிற மாதரிஸ்வா மாதரிஸ்வயதி, இந்த ப்ராப்ளம் டிராபிக் ஜாம் இல்லாம அப்படியே ஓடுறவர் அவர், அவருக்கு மாதரிஸ்வார் காத்துக்கு. இப்படி பழைய நாள்லயே வேதத்துல சொல்லி இருக்குன்னு நம்ம பாக்கிறது. அக்னி எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் உருவத்தை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எரிப்ப. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இருக்கிறதுனால அம்பாளுடைய ஸ்வரூபம் சைத்தன்ய வடிவம், சுத்த பிரம்ம வடிவம். ஆகையால் அம்பாள் நிராகாரா. ஞானம் வருவதற்காக வந்த நாமாக்கள் இப்ப, இப்ப நான் சொல்லக்கூடியதா அந்த எட்டு நாமாக்கள் முன்ன சொன்னோ இல்லையா, அந்த நிரஞ்சன நிராதாரா நிரஞ்சனான்னு ஆரம்பிச்சு எட்டு நாமாக்கள் வேதாந்தைக்க பிரதிபாத்தியமான நாமாக்கள். ஆகையால் நிராதாரமாக இங்க எப்படி இருக்கா, நிராகாரா, ஒரு ஆகாரம் இல்லை. இது எதற்காக சொன்ன இந்த நாம அம்பாள் ஏந்திட்டு இருக்கேன். பௌத்தாள்ல நாலு மதம் இருக்கோம் இல்லையா, அந்த சௌத்ராந்திக மதத்துல என்ன சொல்லிருக்கார், நாலெட் ஹேஸ் அ ஷேப் அப்படின்ட்டாங்க, அறிவுக்கு உருவம் உண்டு அப்படின்ட்டான். அந்த உருவத்தோட கூடினதான அறிவு பொருளாக காணப்படுகிறது அவன் சொன்னான். அது இல்லப்பா, அறிவுக்கு உருவம் இல்ல. அர்த்தேனோகி நிராகாரதயாதியாம், உங்க மனசு ஒரு மாதிரி தான் இருக்க, அது அந்த பொருளுக்கு தக்கவாறு மனசு மாறுகிறது. பொருளுக்கு இருக்கிற ஒரு ஆகாரம் மனசுல அறிவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணுமா. இப்ப தெர்மாமீட்டர் பாத்திருக்கேன், அல்லது பிளட் பிரஷர் மிஷின் பாத்திருக்கேன், இந்த டாக்டர் பாத்துக்கிறது உங்க ஆத்துல இருக்கிறது இல்ல, அது எலக்ட்ரானிக்னா, அது விட்டுனா அங்க உள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த பொருள் மேல அப்படியே போறதோ இல்லையோ, போய் ஒரு இடத்துல நிக்கிறத மறுபடியும் இருட்டா கீழே வந்துடுறது. அதே மாதிரிதான் உங்க மனசும் கண் வழியாக பொருள் இருக்கிற வரைக்கும் போறதா, மறுபடியும் அந்த பொருள் வந்து இங்க வந்துடுறதா. சோ இது மனசுனுடைய சேஷ்டையே தவிர மனசுக்குள்ள ஆத்மாவில் சேஷ்டை இல்ல, மனசுல பிரதிபிம்பித்ததான ஆத்மாவினுடைய உருவம் இல்ல, ஆத்மாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இந்த நாம நிராகாரான் இருக்கு. சோ இது என்ன, சாகார பௌத்த மத நிராகரணார்த்தம். நமக்கு ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு, அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு நமக்கு புரியணும். அதுக்காக சொல்ற சாகார விஞ்ஞானவாதி மாத்தியமிக நிராசா, அவனுக்கு மாத்தியமிக்கன்னு பேர். இந்த மாத்தியமிக்கன்னு நாலு வகையில பௌத்தால ஒருத்தர், அவளுடைய கொள்கை தப்பு. ஏன், ஆகாரஸ்ய சகுண ரூபஸ்ய, இந்த ஆகாரம்ங்கிறது சகுணமான ஒரு ரூபம். கல்பி தத்துவாத் நிராகாரா, எந்த உருவத்திலையும் அம்பாள் வருவா. நீங்க தியானம் பண்ணி இப்படித்தான் வரணும்னு நிர்பந்தம் இல்ல, நீங்க நிஜமாக மனசை விட்டு அம்பாளை தியானம் பண்ணலையானால் ஏதோ ஒரு உருவத்துல உங்களுக்கு தோணுவா, நிச்சயமா காட்சி கொடுப்பா. நமக்கு அதுல அறியத்துக்கு சக்தி இல்லையே தவிர நிச்சயமா நீங்க பார்க்கலாம், இந்த கண்களோடைய அம்பாளை பார்க்கலாம். அதான் பாகவதத்துல ததுப்தம் விஷ்ணு பாகவதே சவைன தேவாசுர மத்திய திரியங் நஸ்திரீ நஷண்டோ நபுமன்ன விதந்து நயம் குண கர்மன சன்ன சாசன் நிஷேத சேஷோ ஜயதா தசேஷ நவைன தேவா சவைன தேவாசுர மத்திய திரியங் சஹா. அந்த பரமாத்மா தேவாள் அசுராள் மனுஷியாள் பசுபட்சாதிகள் இவைகள்லயும் இருக்கார், ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டவர். நஸ்திரீ நஷண்டோ நபுமன்ன ஜந்து, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ஆணுன்னு சொல்ல முடியாது, அல்லது புமான்னு சொல்ல முடியாது, ஜந்துன்னு சொல்ல முடியாது. நாயம் குண கண்மன சன்னதாசன், குணமாகவும் அவர் இல்ல, கருப்பாகவோ வெளுப்பாரவோ நீளமாகவோ குட்டையாகவோ இந்த குணமும் அவர் இல்ல. ந கர்ம, நடக்கிறவர் போறவர் வரவர் இவைகள்லாம் அவர் இடத்துல இல்ல, இந்த செயல் ஒண்ணுமே அவர் இடத்துல இல்ல. எப்படி இருக்கார், நிஷேத சேஷா ஜெயதா தசேஷா நிஷேத சேஷா, இது இல்ல இது இல்ல இது இல்ல என்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கண்டனம் பண்ணிவிட்டேன். அப்புறம் என்ன மிஞ்சி இருக்கோ, அது உலகத்தில் இருக்கிறதால இல்ல இது இல்ல இது இல்லைன்னு எதை சொல்வள், எதது வெளியில இருக்கோ அதெல்லாம் இதுன்னு சொன்னா இதுன்னு அர்த்தம். வெளியில
இந்த இது என்று சொல்லக்கூடியதான உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாவற்றையும் இது இது என்றதை தள்ளிவிட்டேன் ஆனால் கடைசியில் இன்னொரு பொருள் எஞ்சி நிற்கிறது அது உள்ள இருக்கிற ஆத்மா. இதை நீங்க எண்ணிக்கும் இதுன்னு சொல்ல மாட்டேன். கோபம் வந்தாலும் இந்த கட்டாயம் சரீரத்தை சொல்வேளே தவிர ஆத்மாவை இதுன்னு எண்ணிக்காது சொல்றடா, அந்த ஆத்மா தான் பிரம்மம். சோ விவரம்னா நிஷய தசேஷோ ஜெயதா தசேஷா, நேத்தி நேத்தின்னு எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எது மெஞ்சு நிக்கிறதோ ததே கோபிவகேவலோகம், அப்படிப்பட்டதான பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். இத சொல்றதுக்காகத்தான் நிராகாரா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நிராகுலா, நம்ம மனசில் இருக்கக்கூடியதான கலக்கத்தை நீக்கிறவள் அம்பாள். எப்படிப்பட்டவள்? மனசில் இருக்கிற கலக்கத்தை நீக்கணும். கலக்கமானது எப்படி வருது? இவையெல்லாம் விசேஷமாக இருக்கு. எத்தனை விதமான கலக்கங்கள் இருக்கு, அந்த கலக்கங்கள் ஏன் வந்தது, அதை போறதுக்கு வழி என்ன, இத்தனையும் சொல்றார் மேல. இத அடுத்த புதன்கிழமை அற்புதமா பாம். ஹரி ஓம்.